அதிகாலை நேரத்தில் ஆண்டவர் சமூகத்தில் அமைதியை தேடி வானொலி பெட்டிக்கருகில் ஆவலோடு காத்திருக்கும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம்.
எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, இந்த நல்ல ஜெப நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பல்வேறு இடங்களில் இருந்து இந்த நேரத்திலே ஒருமனப்பட்டு உமை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கான உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களுக்குள்ளே நீர் கொடுத்திருக்கிற இந்த ஆவியின் ஒருமனப்பாட்டிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கடந்த நாட்களிலே நாங்கள் ஜெபித்த ஜெபங்களுக்கு நீர் எங்களுக்கு பதில் கொடுத்தீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களுடைய தேவைகளை சந்தித்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை வழிநடத்தின கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அன்றுவரே, நிகழ்ச்சியை கேட்கிற அனைவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் உண்மை அறிந்து கொள்ளும் அறிவுக்குள்ளே வர கிருபை தந்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். பாவங்களிலிருந்து கொடுத்த விடுதலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வியாதியிலே கொடுத்த விடுதலைக்கான உமக்கு ஸ்தோத்திரம். பிரச்சனையான சூழ்நிலையிலே உடைய வசனத்தினாலே உடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த சரியான வழிநடத்தல்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலத்திலேயும் கிறிஸ்து பிறப்பு பண்டிகைக்காக ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த பண்டிகை காலங்களிலேயும் உம்மை குறித்து மேலும் அதிகமாய் அறிந்து கொள்ள, இன்னும் அதிகமாய் உமை நேசிக்கும் அனுபவங்களை பெற்றுக்கொள்ள நீரே அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலேயும் பிரிந்து கிடக்கிற குடும்பங்களை நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம். அப்பா, கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் நேசிக்க முடியாமல், ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிய முடியாமல், ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுக்க முடியாமல், ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாமல் விலகி போக திட்டமிட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பார்த்து அவர்களை உம்முடைய அன்பிற்குள்ளே அரவணைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தங்கள் கணவனுக்காக, மனைவிக்காக தாங்கள் செய்ய வேண்டிய தியாகங்களை செய்ய நீரே உதவி செய்தரலும். குடும்பத்தின் தலைவர்கள் தங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து சோம்பல்காரர்களாய் இல்லாதபடி சுறுசுறுப்பாய் தங்களுடைய கடமைகளை செய்கிறவர்களாய் நீர் மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாட்களிலேயும் வீடு கட்டும் பணியிலே இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே பக்கத்து வீட்டுக்காரர்களால் பிரச்சனை என்று எங்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறவர்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அண்டை அயலகத்தாரோடு கூட அவர்கள் சமாதானமாய் இருக்கத்தக்கதாக எல்லா காரியங்களையும் சீர்படுத்தி தாரும். விட்டுக் கொடுக்கும் மனப்பக்குவத்தை நீர் தாரும். இந்த உலகத்துக்கு நாங்கள் வரும்பொழுது எதையுமே கொண்டு வந்ததில்லை ஐயா. இந்த உலகத்திலிருந்து நாங்கள் கடந்து செல்லும் பொழுது எதையுமே கொண்டு போக போகிறதில்லை. இந்த உலகத்திலே நாங்கள் கடந்து போகிற நாட்களிலே அநித்தியமான பொருட்கள் மேலே ஆசை வைத்து மனிதர்களை பகைத்து வாழாதபடி உம்முடைய அன்பினாலயங்களை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தகப்பன, இந்த நாட்களிலேயும் கால் வலியினாலே, கை வலிகளினாலே, கழுத்திலே இருக்கிற வலிகளினாலே, முதுகு வலியினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர்தாமே, உம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்கி அவர்களுக்கு தேவையான நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய பலவீனங்களுக்கு காரணம் என்ன என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும் அறிவுள்ள இருதயத்தை தாரும். அதற்காக அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யக்கூடிய ஞான இருதயத்தையும் வழிநடத்தலையும் கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றுவரே, இரத்த அழுத்த வியாதியினாலும் சர்க்கரை நோயினாலும் பாதிக்கப்பட்டு வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் இறங்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களை குறித்து கவனமாக இருக்க நீரை உதவி செய்தரலும். மருத்துவமனையிலே சோதனையை தாண்டி ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே மன கலக்கங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடும். அவர்களுக்கு சமாதானத்தை தாரும் ஐயா. நீர் அவர்களோடு கூட இருக்கிறீர் என்பதை உணர்ந்து கொள்ளும் உணர்வை தாரும். ஆண்டவரே, கேன்சர் வியாதியினாலே பாதிக்கப்பட்டு பயத்தோடும் கலக்கத்தோடும் இருக்கிற பிள்ளைகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் இறங்கி அற்புதமாய் ஆச்சரியமாய் அவர்களுக்கு சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கொடுக்கப்படுகிற சிகிச்சைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தரலும். அது சரீரத்தில் ஏற்ற விதமாய் வேலை செய்ய கிருபை தாரும். ஆண்டவரே, இந்த நேரத்திலையும் வாலிபர்கள் மத்தியிலே ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. சிறுவர்கள் மத்தியிலே ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கிராமங்களிலே போய் கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பரிசுத்தாவினாலே நிரப்பியறலும். உடைய வல்லமையினாலே நிரப்பியறலும். ஆத்ம பாரத்தோடு உடைய பிள்ளைகள் செய்கிற இந்த பணிகளிலே நல்ல கனிகளை காண நிற்கிறவை தாரும், நிலைத்திருக்கும் கனிகளை காண கத்திற்கிறவை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த வாரத்திலேயும் இந்த நாளிலேயும் தங்கள் பிறந்த நாளை, தங்களுடைய திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதித்தரலும். இந்த நாட்களிலே தங்களுக்கு அருமையானவர்களை இழக்க கொடுத்த யாராவது துக்கத்தோடு இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு உடைய ஆறுதலையும் தேர்தலையும் தந்து எதிர்காலத்திலே நீர் அவர்களோடு இருக்கிறேன் என்ற நிச்சயத்தோடு அனுதினமும் கடந்து செல்ல நீரே அருள் புரியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மிகவும் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் ஒன்று கொரிந்தியர் முதலாம் அதிகாரம் 17 வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். வாசிக்கிறேன், 1 கொரிந்தியர் 1:17. ஞான ஸ்நானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானமில்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். இன்று உலகத்திலே நாம் பார்ப்போம் என்றால் சபைகளானது இரண்டாம் தரமான காரியங்களின் அடிப்படையிலே பிரிந்திருக்கிறது. கொரிந்து சபையிலே மனிதர்களின் தலைமைத்துவத்தின் அடிப்படையிலே பிரிந்து கிடந்தன. குறிப்பாக அங்கே 3 பேர் குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள், அப்பல்லோ, பவுல், கேபா. ஆனால் இவர்கள் 3 பேருமே கொண்டு வந்த செய்தியானது குறிப்பிடத்தக்க வல்லமை உள்ளதாகவும் அதிகாரம் உள்ளதாகவும் இருந்தது. அவர்கள் பிரசங்கித்த நற்செய்தியானது ஒன்றுபடுத்துவதையே முக்கியத்துவப்படுத்துகிறதே தவிர பிரிவினையை முக்கியத்துவப்படுத்தும் செய்தி அல்ல. ஆனால் கொரிந்து சபையில் இருந்த விசுவாசிகள் விசுவாச வாழ்க்கையிலே குழந்தைகளாய் இருந்தபடினாலே தனி மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். இன்றைக்கும் கூட சத்திய வசனங்களை போதிக்கிற தனி மனிதர்களுக்கு யாராவது அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்றால் அவர்கள் கிறிஸ்துவிலே இன்னமும் பூரணமாக வளராத குழந்தைகள் என்று சொல்லலாம். இப்பொழுது பவுலப்போஸ்தலன் மனிதர்களின் அடிப்படையிலே பிரிந்து கிடந்த சபை மக்களை பார்த்து எப்படி கிறிஸ்துவிலே அவர்கள் உண்டாயிருக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்கிறார். அந்நாட்களிலே குறிந்த பட்டணத்திலே மட்டுமல்ல மற்றும் பல பட்டணங்களிலே சாதுரியமான பேச்சிற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அதாவது தத்துவங்களை பேசுகிறவர்கள் பெரியவர்கள் என்று எண்ணப்பட்டார்கள். இதை குறித்து இன்னும் விவரமாக நாம் பின்னாலே பார்ப்போம். 1 கொரிந்தியர் 1:18. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. சிலுவையானது மனுக்குலத்தை பிரிக்கிறது. அது மனுக்குலத்தை விசுவாசியாதவர்கள், விசுவாசித்தவர்கள் என்ற பிரிவினையை உண்டாக்குகிறது. ஆனால் விசுவாசத்திற்குள்ளே வந்தவர்களை சிலுவை பிரிக்கிறதில்லை, அது அவர்களை ஒன்றுபடுத்தத்தான் செய்ய வேண்டும். இறுதியான நியாய தீர்ப்பு என்ற ஒரு படத்தை டச் நாட்டைச் சேர்ந்த ஒரு ஓவியர் வரைந்தார். அதில் தேவனுடைய சிம்மாசனம் வைக்கப்பட்டிருந்தது. அதை விட்டு சற்று தூரமாக தேவனை அறிந்து கொள்ளாதவர்கள் பெரிய ஒரு குழியிலே விழுவது போல காணப்பட்டது. அப்படி விழுகிறவர்கள் ஒருவரை ஒருவர் கட்டி பிடித்துக் கொள்வது போல அந்த படம் வரையப்பட்டிருந்தது. இன்றைக்கும் இது உண்மைதான். கர்த்தரை விசுவாசியாதவர்கள் ஒருவரோடு ஒருவர் இணைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். இறுதி காலங்களிலே இவ்வாறு தேவனை அறியாத எல்லாரும் ஒன்று கூடிக்கொள்ளப் போகிறார்கள். ஆனால் திருச்சபையிலே ஒரு ஒற்றுமையும் ஐக்கியமும் காணப்பட வேண்டியது அவசியம். அதற்கு அடிப்படை கிறிஸ்துவின் சுவிசேஷம். இயேசு கிறிஸ்துவும் மனிதர்களை பிரிக்கிறவர் என்று கூறியிருக்கிறார். அப்படி மனிதர்களை பிரிக்கும் காரியம் அவருடைய சிலுவை. ஏனென்றால் சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். இங்கே பவுல் தன்னுடைய வார்த்தைகள் உலகத்து மனிதர்களின் வார்த்தைகளைப் போல இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறார். வித்தியாச வித்தியாசமான தத்துவங்களை கூற தான் வரவில்லை என்பதை கூறுகிறார். அவர் கிறிஸ்துவின் சிலுவையை பற்றிய காரியத்தையே போதித்தார். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு உள்ளே விசுவாசித்தவர்களுக்குள்ளே அது ஒரு ஒற்றுமையை உண்டு பண்ண வேண்டும். கெட்டுப்போகிறவர்களுக்கு சிலுவை குறித்த உபதேசம் பைத்தியமாக தெரியும். ஆனால் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அது தேவனுடைய வல்லமையாக காணப்படும். சிலுவையானது உலகத்தை இரண்டாக பிரிக்கும், ஆனால் அது திருச்சபையை பிரிக்காது. வசனங்கள் 19-21 பாருங்கள். 1 கொரிந்தியர் 1:19 அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே? வேதபாரகன் எங்கே? இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படியெனில் தேவ ஞானத்திற்கேற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. கவனித்தீர்களா? பைத்தியமான பிரசங்கத்தினாலே அல்ல, பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே. வசனங்கள் 22-23. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடறலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். அந்நாட்களிலே பவுலப்போஸ்தலன் உலகத்தின் மக்கள் கூட்டத்தை இரண்டு பிரிவாக பிரிக்கிறார். ஒன்று யூதர்கள், மற்றவர்கள் கிரேக்கர்கள். கிரேக்கர்கள் என்று சொல்லும்பொழுது யூதர் அல்லாத எல்லாரையும் அது குறிக்கும் ஒரு வார்த்தையாய் இருக்கிறது. யூதர்கள் என்று குறிப்பிடும்பொழுது அவர்கள் தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு சமயத்தை உடையவர்கள் என்று கூறுகிறார். யூதர்கள் தங்களிடத்திலே சத்தியம் இருந்தது என்று எண்ணினார்கள். அது உண்மைதான், அவர்களிடத்திலே சத்தியம் இருந்தது. ஏனென்றால் அவர்களிடத்திலே பழைய ஏற்பாடு இருந்தது. ஆனால் பிரச்சனை என்னவென்றால் அது வெறும் சடங்காச்சாரமாகவே அவர்களிடத்தில் இருந்தது. அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை விட்டு விலகி சமய சடங்குகளுக்கு அடிமைகளாகிவிட்டார்கள். வேத வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட வேத வசனத்தின் விளக்கமாக உருவான சடங்காச்சாரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். எனவே அங்கே வல்லமை இல்லை. எனவேதான் இயேசு கிறிஸ்து உலகத்திலே மனிதனாய் வந்து தோன்றிய பொழுது அவரிடத்திலேயே அடையாளத்தை கேட்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராய் அவர்கள் திரும்புவதற்கு பதிலாக தங்களுக்கு ஒரு அடையாளம் காண்பிக்கப்பட வேண்டும் என்றார்கள். கவனியங்கள், வாசிக்கிறேன். மத்தேயு 12 அதிகாரம் 38 முதல் 40 வரை. அப்பொழுது வேதபாரகரிலும் பரிசேயரிலும் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள். ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை அவர்களுக்கு அடையாளமாய் கொடுத்தார். கிரேக்கர்கள் எல்லாருமே யூதர்கள் அல்லாத புறஜாதியான மக்கள் என்று சொல்லலாம். அவர்கள் ஞானத்திற்கு அடையாளமாயிருக்கிறார்கள். அவர்கள் ஞானத்தை நேசித்தவர்கள். அவர்கள் தாங்கள் சத்தியத்தை தேடுகிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் இந்த உலகத்திலேதான் அவர்கள் சத்தியத்தை தேடினார்கள். எதற்குமே ஒரு காரணம் இருக்க வேண்டும், ஒரு விளைவு இருக்க வேண்டும் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட வேளையிலே யூதர்கள் வெறும் சடங்காச்சாரங்களுக்குள்ளே கடந்து சென்று விட்டார்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தோன்றுவதற்கு 400 ஆண்டுகளுக்கு முன்னதாக உலகத்திலே பார்க்கும்பொழுது கிரேக்கர்கள் மிக ஞானமுள்ளவர்களைப் போல உலகத்திலே பிரகாசித்துக் கொண்டிருந்தார்கள். தொடர்ந்து சுமார் 300 ஆண்டுகள் அவர்களுடைய புகழ் உலகத்திலே விளங்கியது. இயேசு கிறிஸ்து வந்தபொழுது கிரேக்கர்களின் மகிமை போய்விட்டது. இதற்கு முன் காலம் வரைக்கும் சாக்ரட்டிஸ், பிளேட்டோ, அரிஸ்டாட்டில் போன்ற பலர் தத்துவ பள்ளிகளை வைத்திருந்தார்கள். ஆனால் அதெல்லாம் மறைந்து போயிற்று. சுமார் 2000 ஆண்டுகளாக தத்துவம் இருந்த இடம் தெரியாமல் மறைந்திருந்தது. பின்னர் பெக்கான், ஹோப்ஸ் மற்றும் டெஸ்கரட்ஸ் என்ற சிந்தனையாளர்கள் சில காலமாய் தோன்றியிருந்தார்கள். பிலாத்து இயேசு கிறிஸ்துவை பார்த்து சத்தியம் என்றால் என்ன என்று கேட்டான். பேக்கன் என்பவரும் இதே கேள்வியை கேட்டார். தத்துவமானது இன்றைக்கும் இதே கேள்வியை கேட்டுக் கொண்டிருக்கிறது. மனிதனுடைய வாழ்க்கையின் கேள்விகளுக்கு தத்துவத்தினிடத்திலே பதில் இல்லை. ஞானிகள் எங்கே? வேதபாரர் எங்கே? இந்த உலகத்திலே பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவர் யார்? உலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கிவிட்டார். தத்துவம் என்றால் என்ன என்பதை குறித்து ஒருவர் விளக்கம் சொல்லும்பொழுது, பார்வையற்ற ஒரு மனிதன் இருளான ஒரு அறையிலே அங்கே இல்லாத ஒரு கருப்பு பூனையை தேடுவதற்கு ஒப்பாயிருக்கிறது என்று கூறியிருக்கிறார். கிரேக்கர்கள் ஞானத்தை விரும்பினார்கள். இன்றைக்கு பலர் வாழ்க்கையின் கேள்விகளுக்கான விடையை விஞ்ஞானத்திலோ அல்லது ஒரு சூத்திரத்திலோ கண்டுகொள்ளலாம் என்று எண்ணுகிறார்கள். அருமையானவர்களே, மனிதனுடைய வாழ்க்கை குறித்த கேள்விகளுக்கு மனிதனிடத்திலே பதில் இருக்கிறது என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா? மனிதன் பூமியின் ஈர்ப்பு விசையை தாண்டி பல மைல் தூரம் சென்றாலும் மனிதனுடைய வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு அவனிடத்திலே பதில் இல்லை. உலகத்தின் ஞானத்தினாலே தேவனை அறிந்து கொள்ள முடியாது. விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்கும்படியாக பிரசங்கத்தை தேவன் பயன்படுத்த சித்தமானார். அதுதான் தேவனுடைய ஞானம் என்று ஒருவர் கூறியிருக்கிறார். சரி, 1 கொரிந்தியர் 3 23 வசனத்தை பாருங்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடறலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். இங்கே கவனித்தீர்களா? யூதர்களுக்கு சிலுவை என்பது ஒரு இடையூறான காரியமாய் காணப்படுகிறது. அவர்கள் ஒரு அடையாளத்தை தேடினார்கள். யாராவது ஒருவர் அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று நினைத்தார்கள். அதாவது பெரும் பாதைகளிலே இருக்கிற பேர் பலகைகளைப் போல வெளிப்படையாக விளக்க வேண்டும் என்று எண்ணினார்கள். ரோம அதிகாரத்தை கீழ்ப்படுத்தும் ஒருவரை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். ஆனால் சிலுவையிலே அறையப்பட்ட இயேசு மேசியா அல்லது இரட்சகர் என்பது அவர்களுக்கு இடரலான ஒரு காரியமாய் இருந்தது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தது ஒரு தோல்வியைப் போல அவர்களுக்கு தெரிந்தது, ஒரு வெற்றியைப் போல அது அவர்களுக்கு காணப்படவில்லை. எனவேதான் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. ரோமர் 9:33 வாசிக்கிறேன், இதோ இடறுதற்கான கல்லையும் தவறுதற்கான கண்மலையையும் சியோனில் வைக்கிறேன், அவரிடத்தில் விசுவாசமாயிருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. அது மட்டுமல்ல, பேதுரு என்ன எழுதியிருக்கிறார்? 1 பேதுரு 2:7-8 ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது, கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகிய அந்த கல் இடறுதற்கேதுவான கல்லும் விழுதற்கேதுவான கண்மலையுமாயிற்று. அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, சிலுவையிலே அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து யூத ஜனங்களுக்கு ஒரு இடறுதற்கான கல்லாய் மாறினார். கிரேக்கர்களுக்கும் யூதரல்லாத மற்றவர்களுக்கும் சிலுவை பைத்தியமாய் தோன்றுகிறது. உலகத்தின் வேறு எந்த வழிமுறையோடும் ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது சிலுவையின் மூலமாய் ரட்சிப்பு என்பதை உலகமனம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. ரோம் நகரிலே கண்டெடுக்கப்பட்ட ஒரு சிறிய சிலுவையிலே கிறிஸ்தவத்தை ஏளனப்படுத்துவதற்காக யாரோ ஒருவர் சிலுவையிலே அறையப்பட்டிருப்பது போலவும் அவருடைய தலை கழுதை தலையைப் போன்று இருப்பது போலவும் செய்திருந்தார்கள். இந்த நாட்களிலேயும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பலருக்கு ஒரு கேள்வி பொருளாய் இருக்கிறார். அப்போஸ்தலன் பவுல் கொரிந்து பட்டணத்தில் இருந்தபொழுது அவர் இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்தார். பாருங்கள், அப்போஸ்தலர் 18:6, அவர்கள் எதிர்த்து நின்று தூஷித்த போது அவன் தன் வஸ்திரங்களை உதறி, உங்கள் இரத்தப்பழி உங்கள் தலையின் மேல் இருக்கும், நான் சுத்தமாயிருக்கிறேன், இது முதல் புரஜாதியாரிடத்திற்கு போகிறேன் என்று அவர்களுடனே சொல்லி. இந்த உலகத்தின் குழப்பமான சூழ்நிலையிலே இருந்து தத்துவம் மனிதனை வெளியே எடுக்க முடியுமா? இல்லை, ஒரு காலம் முடியாது. நன்றாக கவனியுங்கள், பைத்தியமாக தெரிகிற பிரசங்கத்தினாலே மனிதன் ரட்சிக்கப்படவில்லை, பைத்தியமாக தோன்றுகிற சிலுவையை குறித்த பிரசங்கமே மனிதனை ரட்சிக்கிறது. பிரசங்கிப்பதை அவர்கள் பைத்தியமாக எண்ணுகிறதில்லை, அந்த செய்தியையே பைத்தியமாக எண்ணுகிறார்கள். இன்றைக்கும் மனிதர்கள் அதை புறக்கணிக்கிறார்கள். இன்றைக்கு மனிதனுடைய ஞானம் எதை சொல்கிறது? உலகத்திலே பசி பட்டினி இல்லாமல் இருப்பதற்கான திட்டத்தை சொல்ல முயல்கிறது, அல்லது கல்வியின் மூலமாக மனிதனுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முற்படுகிறார்கள். நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, இன்றைக்கு மனுக்குலத்திற்கு தேவை நற்செய்தி. உலகத்தின் ஞானம் ஒருபொழுதும் இதை குறித்து சிந்திக்கிறதில்லை. அப்போஸ்தலன் பவுல் மற்றொரு கூட்ட மக்களை பற்றி சொல்கிறார், அவர்கள் யூதரிலேயும் கிரேக்கரிலேயும் இருந்து அழைக்கப்பட்டவர்கள். அவர்கள் அழைப்பை கேட்டது மட்டுமல்ல, அதற்கு செவி கொடுத்தவர்கள். கிறிஸ்துவின் சிலுவையிலே தேவனுடைய ஞானத்தையும் வல்லமையையும் அவர்கள் கண்டுகொண்டு விட்டார்கள். அது அவருடைய வாழ்க்கையை மாற்றியமைக்கிறது, அவர்களை புதிய மனிதர்களாக்குகிறது. இயேசு கிறிஸ்து 11 மனிதர்களை பக்குவப்படுத்தினார். பின்னர் தரிசு பட்டணத்து சவுலையும் அவர் அழைத்தார், அவர்களை அவர் அனுப்பினார். அவர்கள் பாவத்திலே இருந்த கொரிந்து பட்டணத்திற்கும் நற்செய்தி கொண்டு சென்றார்கள். எபேசுவுக்கும் அதன் பலவிதமான சமய பழக்க வழக்கங்களின் மத்தியிலேயும் சுவிசேஷத்தை எடுத்துச் சென்றார்கள். இப்பொழுது கடந்த 2000 ஆண்டுகளாக சுவிசேஷம் உலகமெங்கும் கடந்து செல்கிறது. அது ஒன்றே மனிதனுக்கு நம்பிக்கையை ஊட்டக்கூடியது, அது ஒன்றே மனுக்குலத்திற்கு உதவி செய்யக்கூடியது. பாருங்கள், 1 கொரிந்தியர் 24:26 வாசிக்கிறேன், ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். இந்தபடி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாயிருக்கிறது, தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாய் இருக்கிறது. எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. இன்றைக்கு சிலர் விளையாட்டுத்துறையிலேயோ தொழில் அதிபர்கள் மத்தியிலேயோ அரசாங்கத்தின் பிரதானமாய் இருக்கிறவர்கள் மத்தியிலேயோ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மிக அதிக முக்கியத்துவம் கொடுக்க முற்படுகிறார்கள். ஆனால் தேவன் சாதாரண மனிதர்களை முக்கியத்துவப்படுத்துகிறார். என்னைப் போல உங்களைப் போல சாதாரணமானவர்களை அவர் அழைக்கிறார். 1 கொரிந்தியர் 1:27, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். இவ்வாறு கூறுவதனாலே மனிதர்கள் பைத்தியமானவர்கள் என்று பொருள் அல்ல. இதன் பொருள் என்னவென்றால் அவர்கள் உலகத்திற்கு பைத்தியமாக தோன்றுகிறார்கள். அவர்கள் பலவீனமானவர்கள் அல்ல, உலகத்தின் கணிப்பிற்கு அவர்கள் பலவீனமானவர்கள். இதுதான் தேவனுடைய வழிமுறை. அவர் மிக அடிமட்டத்தில் உள்ள ஒருவரை கூட தெரிந்து கொள்ள முடியும். 1 கொரிந்தியர் 1:28-29 வசனங்கள், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அன்பானவர்களே, இதிலே நாம் மகிமைப்பட்டுக் கொள்வதற்கு ஒன்றுமில்லை. 1 கொரிந்தியர் 1:30-31 வசனங்களை பாருங்கள், அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டு இருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். நம்முடைய எல்லா தேவைக்கும் அவரே போதுமானவராயிருக்கிறார். இதை நீங்கள் எப்படியாவது அறிந்து கொள்ள வேண்டும். அவரே நமக்கு ஞானமாயிருக்கிறார். அவரே நம்முடைய நீதியாயிருக்கிறார். அவரே நம்முடைய மீட்பராயிருக்கிறார். அவரே நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவராயும் இருக்கிறார். இன்று உங்களுக்கு எந்த ஒரு காரியம் தேவையானதாக இருந்தாலும் அதை நீங்கள் அவரிடத்திலே கண்டுகொள்ள முடியும். நாம் மேன்மை பாராட்டுவது கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். உங்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். நீங்கள் எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறீர்கள்? நீங்கள் பெற்றுக்கொண்ட பட்டங்களை குறித்து பெருமையோடு இருக்கிறீர்களா? அல்லது உங்கள் ஞானத்தை குறித்து பெருமையோடு இருக்கிறீர்களா? அல்லது உங்களுக்கு இருக்கிற செல்வத்தை குறித்து பெருமைப்பட்டுக் கொள்கிறீர்களா? அல்லது உங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை குறித்து பெருமை இருக்கிறதா? இல்லையென்றால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நிலைமையை குறித்தோ அல்லது உங்கள் குணநலனை குறித்தோ நீங்கள் பெருமை உள்ளவர்களா இருக்கிறீர்களா? பிரியமானவர்களே, நீங்கள் பெருமைப்பட்டுக் கொள்வதற்கு உங்களிடத்திலே ஒன்றும் இல்லை. நான் பெருமைப்பட்டுக் கொள்வதற்கு என்னிடத்திலேயும் ஒன்றும் இல்லை என்பது எனக்கு தெரியும். ஆனால் நாம் கிறிஸ்துவை குறித்து மேன்மை பாராட்டலாம். அவரே எல்லாவற்றிற்கும் எல்லாமாய் இருக்கிறார். நம்முடைய எல்லா தேவைகளையும் நாம் அவரிடத்திலே நிறைவாக பெற்றுக் கொள்ள முடியும். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே உலக பிரகாரமான எந்த காரியத்தை குறித்தும் நாம் மேன்மை பாராட்டாமல் கர்த்தரிடத்திலே நமக்கு கிடைக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் குறித்தே நாம் மேன்மை பாராட்டுவது, அவரை மகிமைப்படுத்துவது சிறந்தது. இப்பொழுது நாம் 1 கொரிந்தியர் 2 பார்க்கப் போகிறோம். 1 கொரிந்தியர் 2:1 வாசிக்கிறேன், சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனைப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. முதலாவது இங்கே நாம் கவனிக்க வேண்டியது, பவுலப்போஸ்தலன் கிரேக்க தத்துவ ஞானிகளைப் போல தத்துவங்களை பேசி அவர் சுவிசேஷங்களை அறிவிக்கவில்லை. வார்த்தைகளைக் கொண்டோ அல்லது குறிப்பிட்ட தலைப்புகளின் அடிப்படைகளிலேயோ அவர் பிரசங்கிக்கவில்லை. கர்த்தருடைய வார்த்தையை அவர் விளக்கி காட்டுகிறவராய் இருந்தார். பிரியமானவர்களே, அதுதான் தேவனுடைய வழிமுறை. அதுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வழிமுறையும். எனவே அப்போஸ்தலன் பவுலும் மிக அழகான வார்த்தைகளினாலே அடுக்க மொழிகளினாலே அவர் பிரசங்கிக்கவில்லை. இரண்டாவதாக, இந்த உலகத்தின் ஞானத்தோடு கூட அவர் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவராக வரவில்லை. சிலுவையிலே அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே அவர் பிரசங்கித்தார். முன்பு, அதாவது இயேசு கிறிஸ்துவின் காலத்திற்கு முன்னதாக அது பிரசங்கிக்கப்படவில்லை. பவுலப்போஸ்தலனுடைய காலத்திலே அது பிரசங்கிக்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணமானது அடையாளமாகவும் தீர்க்க தரிசனமாகவும் மட்டுமே அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த உண்மையான நிகழ்ச்சி புதிய ஒன்றுதான். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே தெளிவாக வெளிப்படுத்தப்படாத ஒன்றுதான். பாருங்கள், 1 கொரிந்தியர் 2:2, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். வாக்குவாதங்களை உண்டாக்கக்கூடிய தத்துவங்களை குறித்து பவுல் வாக்குவாதம் செய்யவில்லை. இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து மட்டுமே அவர் பிரசங்கித்தார். சிலுவையிலே அறையப்பட்ட இரட்சகரை குறித்து அவர் பேசினார். உலகத்தின் பாவத்திற்காக மரித்த ஒருவரை குறித்து அவர் பேசினார். இன்றைக்கும் பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு ஊழியம்தான் தேவையானதாய் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 2:3, அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். அப்போஸ்தலன் பவுல் தனது இருதயத்தை திறந்து அவருடைய உள்ளத்தின் ஆழத்திலே இருந்த எண்ணத்தை குறித்து அவர் வெளிப்படுத்துகிறார். கொரிந்து சபையின் மத்தியிலே அவர் இருந்தபொழுது அவருடைய மனம் எவ்வளவு அசைக்கப்பட்டதா இருந்தது என்பதை தெளிவுபடுத்துகிறார். பலவீனத்தோடு நடுக்கத்தோடு அவர் இருந்திருக்கிறார். எனவேதான் மிக தெளிவாக தேவன் உலகத்திலே பலவீனமானவர்களையே தனக்கென்று தெரிந்து கொண்டார் என்று தைரியமாக சொல்கிறார். பௌலப்போஸ்தலனுக்கு தன்னை குறித்த எந்த ஒரு பெருமையான எண்ணமும் கிடையாது. இருந்தாலும் அவர் மிக ஞானம் உள்ளவர், பல வகைகளிலே மிகச் சிறந்தவர். ஆனால் ஒரு சமயத்திலேயும் தன்னை குறித்தவர் பெரிதாக எண்ணவே இல்லை. 1 Corinthians 2:4 பாருங்கள், உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கே. நம்முடைய இந்த நாட்களிலே அநேகர் பிரசங்கிக்கும் பொழுது அதிலே மனித ஞானத்தை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் ஆவியானவருடைய செயல்பாட்டையோ ஆவியானவருடைய வல்லமையோ அங்கே காண முடியவில்லை. இதை பார்க்கும்பொழுது நம்முடைய உள்ளத்திலே எழும்புகிற எண்ணம் என்ன? சரியான வழிமுறை நமக்கு வேண்டுமா, அல்லது சரியான கருப்பொருள் நமக்கு வேண்டுமா, அல்லது நாம் பேசும் விதம் சரியானதா இருக்க வேண்டுமா என்று எண்ண தோன்றுகிறது. ஆம் பிரியமானவர்களே, இன்று நாம் பிரசங்கிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை நம்முடைய செய்திகளிலே மிக மிக தேவையானதாய் இருக்கிறது. 1 Corinthians 2:5 பாருங்கள், என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனமுள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாய் இருந்தது. வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், மனிதனை ஆதாயப்படுத்துவதற்கு மனிதனுடைய ஞானம் பயன்படுத்தப்படும் என்றால் அவருடைய விசுவாசமானது மனிதனுடைய ஞானத்திலே நிற்கிறது. ஆனால் ஒரு மனிதனை விசுவாசத்திற்குள்ளே கொண்டு வருவதற்கு தேவனுடைய வல்லமை செயல்பட்டு இருக்கும் என்றால் அவருடைய விசுவாசம் தேவனுடைய வல்லமையின் மேலே தங்கியிருக்கும். எனவேதான் வேத புத்தகம் தேவனுடைய வார்த்தை என்று நிரூபிக்கப்படுவதற்காக பேசுவதனாலே உண்டாகும் விசுவாசம் மனித ஞானத்தினாலே நிற்கிறது. ஆதியாகமம் 1:1 சொல்லப்பட்டிருப்பதை விஞ்ஞானத்தின் மூலமாக நாம் விளக்க முடியும். உண்மையாகவே பெருவெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் விஞ்ஞானத்தின் அடிப்படையிலே விளக்கலாம் என்று சிலர் கூறுகிறார்கள். என்னை தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம், அதற்கும் ஒரு இடம் இருக்கிறது. ஆனால் வேத புத்தகம் கர்த்தருடைய வார்த்தை என்பதை நிரூபிப்பதற்காக நாம் உலக ஞானத்தை பயன்படுத்துவோம் என்றால் அது எந்த மனிதனையும் ரட்சிக்காது. இன்றைக்கு இறுதியாக ஒரு கேள்வியோடு நான் முடிக்க விரும்புகிறேன். உங்கள் விசுவாசம் எதின் மேல் இருக்கிறது? பலர் மிக திறமையாக வேத புத்தகத்திலே நடந்திருக்கிறதெல்லாம் உண்மை என்று நிரூபிப்பதற்காக பல சான்றுகளை குறித்து பிரசங்கிக்கலாம். ஆனால் உங்களுடைய விசுவாசம் தேவனுடைய வல்லமையை சார்ந்ததாயிருக்க வேண்டும். தேவன் தம்முடைய வல்லமையினாலேயே நம்மை ரட்சிக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தபடியினாலே தேவனை நம்பி அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்து நம்முடைய இரட்சகர் என்று விசுவாசிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் தேவனுடைய பலன் செயலாற்றுகிறது. பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிறார். இதன் விளைவாக வாழ்க்கையிலே மாற்றங்கள் காணப்படுகின்றது. அருமையான சகோதரனை சகோதரியே, உலக பிரகாரமான அறிவினாலே வேத வசனங்களை நாம் எவ்வளவு அறிந்திருந்தாலும் தூய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படும் பொழுது, அவருக்கு நாம் கீழ்ப்படிந்து நம்மை பூரணமாய் அர்ப்பணிக்கும் பொழுது, இயேசுவே என்னுடைய பாவத்தின் தண்டனையை ஏற்றுக்கொண்டார் என்று விசுவாசிக்கும் பொழுது அது நமக்கு தேவ பலனாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட விசுவாசத்திற்குள்ளே நீங்களும் கடந்து வாருங்கள். தேவனுடைய வல்லமை பெற்றவர்களாக வாழ ஆண்டவர் உங்களையும் வழி நடத்துவார்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460406. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மத்தேயு 5:4.